ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம். தலைப்பு சூத்திரம் 4. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆகவே இந்த ஆன்மா அகக்கருவிகளாகிய மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் என்பனவற்றில் ஒன்று அன்று. இப்ப நானும் நமக்கு கருவியாக கிடைத்தது. நானும் நான்கு விதமான செயல்களை செய்கின்றன. நான்கு விதமான செய்திகளையும் அறிவது எது? இந்த நான்கு. இப்ப மனம் சங்கற்ப விகற்பமாக ஒன்றை பற்றி அறிகிறது, புத்தி தீர்மானிக்கிறது, சித்தம் மீள மீள ஒன்றை சிந்திக்கிறது, ஆங்காரம் இதை தெரிந்து கொள்வேன் என்று ஆர்வமாக எழுந்து செயல்பட துணிகிறது. இப்ப நாளுக்கும் நாலு தொழில் இருக்கு. இவைகள் உயிர் ஆக மாட்டா? ஏனென்றால் இவைகளை கருவியாக பயன்படுத்தி கொண்டு இதனால் வரக்கூடிய அனுபவங்களை எல்லாம் அனுபவிப்பது வேறொன்று இருக்கிறது. ஆக இவைகள் கருவிகள் தான். எப்படி ஐம்பொறிகள் கருவியோ, வெளியில் இருக்க பொறிகள் எல்லாம் கருவி தானே உயிருக்கு, அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் எல்லாம் உயிருக்கு அனுபவத்தை உண்டு பண்ணுகின்ற கருவி. என்னென்ன அனுபவத்தை உண்டு பண்ணும்? உயிருக்கு என்னென்ன அனுபவம் வரும் நமக்கு? இன்ப அனுபவம் உண்டாகலாம், அல்லது துன்ப அனுபவம் உண்டாகலாம், இல்ல மயங்கி அறியலாம், மோகமாக அறியலாம். இப்படிப்பட்ட அனுபவங்களை அது தருகிறது. ஆகவே இந்த நான்கும் உயிருக்கு கருவியே தவிர இவைகள் நான்கும் உயிர் ஆக மாட்டா, அந்த காரணங்கள் உயிர் அல்ல என்று முதல் சொல்லு. அதுக்கு அடுத்தது, ஏன் இவைகள் சரியாக தெளிவாக எதையும் அறிய முடியவில்லை அப்படின்னா, சகசமலத்து உணராது. உயிருக்கு ஒரு மலம் இருக்கிறது, அது என்ன மலம்? அது சகசமலம். சகசமலம் அந்த ஒரு மலம் தான். நமக்கு இருக்கக்கூடிய குற்றம் ஒரே குற்றம் தான், ஆணவமலம். சகசமலம் அது சகசமலம் ஏன் இருக்கு சொன்னாங்க? அது வந்து எப்பொழுது உயிர் இருக்கிறதோ அதோடு அதுவும் இருக்கிறது. ஒரு உதாரணத்துல நம்ம சொல்லியிருக்கோம், நெல்லிற்குவியும் நிகழ்த்தம்பிற் களிம்பும். செம்பு எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே அதனுடைய களிம்பும் அதோட இருக்கிறது. நெல் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே தவிடு உமி எல்லாமே அதோட இருக்கிறது. தமிழுடைய தவிடு உமி முளை மூன்று. இப்ப இன்னொரு உதாரணம் சாதாரணமா சொல்ல போனா, சாதாரணமா வெள்ளை துணி, இங்கதான் இந்த பகுதியில வெள்ளை துணி நெய்யற உண்டு இல்லையா, வெள்ளை துணிய நெய்த பிறகு அந்த துணியை அப்படியே நம்ம உடுத்திக் கொள்ள முடியுமா? அதை காரிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த துணியை உடுத்திக் கொள்ள முடியாது. அப்படியே தண்ணி நினைச்சிட்டீங்கன்னா அந்த அதுல உள்ள அடுக்கு போவே போகாது. உடனே என்ன பண்றோம்? அதை ப்ளீச் பண்றோம் இல்லையா. அப்போ அந்த துணியோட தோண்டி இருக்கிறது அடுக்கு. துணி தோண்டும் பொழுதே அதோடு அந்த காரிக்கன்னு சொல்லக்கூடிய அந்த அழுக்கு அதோட தோன்றி இருக்குது. அது போல உயிர் தோன்றும் பொழுது அதோட என்ன இருக்கு? ஆணவமலம் இருக்கிறது. அந்த ஆணவமலம் உயிரோடு உயிர் தோன்றிய பொழுதே அதோடு சேர்ந்து இருப்பதனால அது சகஜமலம். சகஜமலம்னா இன்னொரு பேரால இயற்கை மலம்னு சொல்லலாம். அப்ப சகஜமலம்னு ஒண்ணு இருக்குன்னாக்கா இயற்கையான மலம்னு, அப்புறம் செயற்கை மலம்னு இருக்கலாம் இல்லையா? அதை பற்றி பார்ப்போம், பின்னாடி பார்க்கலாம். சகசமலத்து உணராது. உணராது என்பதை உணராமையால், சகசமலமாக்கிய ஆணவமலத்தினால் ஆன்மா தன்னையும் அறியாது. தனக்கு மேல யாராவது தலைவன் இருக்கானான்னு அதையும் அறிய விடாது. ஆணவமலத்தினுடைய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நம்மையும் அறிய விடாது. நீ நம்ம ஆன்மான்னா யார் அப்படின்னு நமக்கு தெரிய விடாம பண்ணிடும். ரொம்ப பேர் அப்படிதான் இருக்கிறோம். ஆன்மான்னு தெரியாம நம்மளே உடல் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. உடல் நினைச்சு கொண்டு நம்ம உடலுக்கு வேண்டிய சுகபோகங்களை தேடும் பொழுது நல்ல நல்ல செயல் தீய செயல் அனைத்தையும் செய்து இந்த உலகத்துல துன்பத்திற்கு நம்ம ஆளாயிடுறோம். நம்ம யாருன்னு தெரியாதனால, நம்ம உயிர்னு தெரிஞ்சா யாரும் இவ்வளவு பாவங்களை எல்லாம் செய்ய மாட்டார்கள். ஆகவே தன்னையும் தெரிய விடாமல் செய்துவிடும். தனக்கு மேலாக தன்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற, தனக்கு அறிவு தருகின்ற, தன்னை செலுத்திக் கொண்டிருக்கின்ற இறைவனையும் உணரவொட்டாமல் செய்துவிடும். அதன் காரணமாக ஆணவமலை மறைப்பு காரணமாக இந்த ஆன்மா என்ன செய்கிறது, என்ன செயல்படி செயல்படுகிறது அப்படின்னு கேட்டா, ஒரு அரசன், அரசனுக்கு எல்லா விதமான பலவிதமான செயல்பாடுகள் இருக்கின்றன. இந்த உலகத்தை நிர்வாகம் செய்ய வேண்டிய பலவிதமான செயல்பாடுகள் இருக்கின்றன. அவன் ஒருவனே இந்த உலகத்தை எல்லாம் நிர்வாகம் செய்யறானா? செய்வதில்லை. அவனுக்கு பல அமைச்சர்கள் துணையாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு துறைக்கும், ராணுவம்னா அதுக்கு ஒரு அமைச்சர் இப்ப இருக்காங்க இல்லையா. இப்ப நம்ம நாட்டை ஆளுகின்ற அமைச்சரவையில பாத்தீங்கன்னா பல்வேறு துறை இருக்கு இல்லையா, உள்துறை, வெளியே வெளியுறவுத்துறை, ராணுவம், பல விதமான நிதித்துறை, இப்படி பல விதமான துறைகள் இருக்கு இல்லையா. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அமைச்சரை வைத்துக் கொண்டு அரசன் எப்படி செயல்புரிகிறானோ அதுபோல ஆணாமல மறைப்பிருப்பதினாலே இந்த உயிர் என்ன பண்ணுது, இந்த கருவிகளை துணையாக வைத்துக் கொண்டு அது இந்த உலகத்தை அனுபவிக்கிறது, உலகத்தில் இன்ப துன்பங்களை அது அனுபவிக்கிறது. அப்போ இந்த கருவிகள் உயிருக்கு துணையாகத்தான் இருக்கின்றன, தவிர இந்த கருவிகளே உயிர் ஆக மாட்டா, கருவிகள் உயிருக்கு துணையாக அமைகிறது. இப்ப இந்த கருவிகளே துணையா வைத்துக் கொண்டதுனால ஆன்மாவுக்கு இன்னும் சில சகன சிரமங்கள் ஏற்படுது. ஆணவமலத்தினால கருவிகள் வந்தன, கருவிகளை வைத்துக் கொண்டிருப்பதனாலே கருவிகளுடைய கூடுதல் குறைவு. ஒரு மனிதனுக்கு கருவிகள் அதிகமா இருந்ததுன்னா அவனுக்கு அறிவு ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா, கருவிகள் குறைவா இருந்தா அறிவு கம்மியாயிடும். கண்ணுங்கிறது ஒரு கருவி, மூக்குங்கிறது ஒரு கருவி, இப்ப காதுங்கிறது ஒரு காது. இந்த கருவி நமக்கு 36 கருவி இறைவன் கொடுத்திருக்கான், அந்த காதுங்கிற கருவி நமக்கு இல்லாம போயிட்டுனா நம்ம கேட்டல் அறிவு நமக்கு இல்லை, அப்ப ஒரு அறிவு குறைஞ்சு போயிடுது. அப்ப கருவிகள் அதிகமாக அதிகமாக இந்த உலகத்தை நாம் தெளிவாக உணர்கிறோம். கருவிகள் குறைய 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 நல்லா ஆழ்ந்த தூக்கம், எல்லா கருவியும் ஓடி 2 கருவி தான் வேலை செய்யும், மூச்சு காற்று ஓடிக்கொண்டிருக்கும், புரட தத்துவம் இருக்கும் 2 இருக்கும். அப்ப புரட தத்துவம் எல்லா நிலையிலையும் உயிர், உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறவர்களும் புரட தத்துவம் இருக்கும். அப்ப 2 கருவிகள் தான் வேலை செய்யும், எல்லா கருவியும் நின்றுடுது. அப்ப கருவிகள் ஒடுங்கின பிறகு நமக்கு இன்ப துன்ப அனுபவம் ஒன்று இருக்கா, இல்ல இல்ல, தொழிற்பாடு இருக்கா உடம்புல, இல்ல. அவன் தூ நல்லா ஆழ்ந்து தூங்கும்போதுதான் சார் எம்ஏ பாஸ் பண்ணான் அப்படின்னு சொல்ல முடியுமா, எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணான்னு சொல்ல முடியுமா, முடியாது முடியாது. அப்போ கருவிகள் ஒடுங்க ஒடுங்க இன்ப துன்ப அனுபவங்களும் செயல்பாடும் குறைந்து போயிருக்கிறது. கருவிகள் அதிகமாக அதிகமாக, ஒருவேளை நமக்கு 3வது கண் வந்து விட்டால் இந்த உலகத்தினுடைய காட்சியை மாறிவிடும். நாம் யோகம் செய்து இன்னும் புலன்கள்லாம் நமக்கு அதிகமானதுன்னா ஞானிகளுக்கு அப்படியெல்லாம் ஆயிடும், அவர்களுக்கு விழிப்பில்லாமல் இருக்கக்கூடிய சில புலன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மூளையிலிருந்து, அவர்களுக்கு புனித காட்சிகள் எல்லாம் தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு ஞானியை சந்திச்சனா, அவங்க சொன்னாங்க விண்ணுலகில் இருந்து தேவர்கள் எல்லாம் இந்த தடாகத்தில் இறங்கி இரவு குளித்து விட்டு மேலே செல்வார்கள் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது பொய்ன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு மேலும் ஒரு புலன், மேலும் ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு, அதனால அவங்க அதை சொல்றாங்க. எப்படி புலன்கள் குறைஞ்சா காட்சி குறையுதோ அப்படி புலன்கள் அதிகமான காட்சி அதிகமாகும் இல்லையா. ஆனா ஞானிகள் இப்ப நம்ம இந்த உடம்பு தான் நமக்கு கருவியா இருக்கு, இந்த கருவியை வைத்துக் கொண்டு பார்க்கலாம் புலன்கள் அதிகமான இன்னும் அதிகமான காட்சி பார்க்கலாம். ஆனா இன்னும் மேலும் உயர்ந்த நிலை அடைந்த ஞானிகள் கண் இல்லாமலேயே பார்ப்பார்கள், காது இல்லாமலேயே கேட்பார்கள், மூளை இல்லாமலேயே அவர்களால, அது மிக மிக உயர்ந்த உன்னதமான ஒரு நிலை. ஆகவே இந்த ஆணவமல சேர்க்கையினாலே இந்த உயிரானது இந்த அந்தக்கரணங்களை கூடி நின்று செயல்படுகிறது. அமைத்து அரசு ஏய்ப்ப, ஏய்ப்பன்னா போலன்னு அர்த்தம். நுண்ணறிவு இல்லாத அரசன் அந்த நுண்ணறிவுடைய அமைச்சர்களோடு கூடிய ஆட்சி நடத்துவது போல அவை சந்தித்து நின்று அவை அந்த ஆன்மாவானது இந்த அந்தக்கரணங்களை கூடி நின்று செயல்படுகிறது. இப்ப அந்தக்கரணங்களுடைய கூட்டம் நமக்கு சேர்க்கை இல்லாவிட்டால், வெளியில இருக்கக்கூடிய அந்த கருவியுடைய கூட்டம் இல்லாவிட்டால் நம்மால எதையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே இப்படி அறிந்து கொள்வதற்கு இவைகளாம் கருவியா இருப்பதற்கு காரணம் என்னன்னா இந்த உயிருக்கு சகஜமலம் இருக்கிறது. அப்படி இந்த கருவிகள் கூடியிருப்பதனால் இந்த சகல நிலையிலே உயிர்கள் 5 விதமான அவத்தை, அவத்தை அவத்தைனா நிலை அப்படின்னு அர்த்தம், அல்லது அனுபவம், 5 விதமான அனுபவங்களை உயிர் அடைகிறது. என்னென்ன 5 விதமான அனுபவங்கள்? நனவு நிலை. இந்த 5 நிலைகளும் எல்லா உயிருக்கும் ஏற்படுகின்ற ஒரு அனுபவங்கள், இதெல்லாம் நம்ம அப்படி ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. நனவு, நனவுக்கு அடுத்தது நம்ம எங்க போறோம், கனவு. அதுக்கு அடுத்தது கனவுல இருந்து எங்க போறோம், அடுத்தது உறக்கம், உறக்கத்திலிருந்து பேருறக்கம், அதுக்கு அடுத்தது உயிர்ப்படங்கள் என்ற ஒரு நிலை. அது சமஸ்கிருதம்னா ஜாக்கிரதம் அப்படிம்பாங்க, விழிப்பு நிலையை. சொப்பனம் கனவு, சுழுத்தி உறக்கம், துரியம் பேருறக்கம், அதுக்கு அடுத்தது துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உயிர்ப்பு அடங்கள். உயிர்ப்புனாலே பிராணவாயு, பிராணவாயு அடங்கி போன நிலை, அது நமக்கு எப்பொழுதும் ஏற்படுறது கிடையாது. பிராணவாயு எப்பெல்லாம் அடங்கி போயிடுதா நமக்கு, ஆனா நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவோம், அந்த 4வது வரையிலும் தினம் அனுபவத்தில் நடக்கும், நனவு நிலையில நம்ம இருப்போம். இப்ப எல்லாம் நனவு நிலையில தானே இருக்கோம், இருக்கமா இருக்கோம், நனவு நிலையில இருக்கிறோம். அடுத்தது எங்க என்ன ஆகும், கனவு நிலைக்கு செல்வோம். அப்புறம் உறக்கம், உறக்கத்திலிருந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கும் போயிடலாம், தினம் அந்த நாலு அனுபவம் உண்டு. ஆனால் அந்த ஐந்தாவது அனுபவம் இருக்கிறது, அது எப்போதாவது நிகழும். நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், நம்ம நமக்கு ரொம்ப ஒத்த தொடர்புடையவர்கள், நமக்கு இவங்கதான் நம்ம உலகத்திலே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு திடீர்னு காலம் ஆயிட்டா நமக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்படும். அப்ப என்ன நிலையா ஏற்படும், அல்லது பெரிய சொத்து நமக்கு இருக்கு, அந்த சொத்து எல்லாம் அழிஞ்சு போயிடுது, ஒண்ணு இல்லாம போயிடுது, நமக்கு வராம போயிடுது. இது மாதிரி பெரிய அதிர்ச்சி ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுக்கு மூச்சை உண்டாகிவிடும், பிராணவாயு கூட. ஆமா, நம்ம அப்ப என்ன செய்யறோம், அவனுக்கு தண்ணியை தெளிச்சு கண்ணத்துல தட்டி நெஞ்சில தட்டி அவனுக்கு அந்த நின்று போன மூச்சை திருப்பியும் உண்டாகும். அப்ப அந்த உயிர்ப்படங்கள் என்ற நிலை ஒரு மனிதனுக்கு ஒரு சில வினாடிகள் தான் நீடிக்கும், அதே ரொம்ப நீடிச்சதுன்னா அவ்வளவுதான். அப்ப அது ஒரு சில வினாடிகள் நீடிக்கக்கூடிய அந்த உணர்வைத்தான் துரியாதீதம் அல்லது உயிர்ப்படங்கள். ஆகவே இந்த கருவிகளோடு கூடியிருப்பதனால்தான் இந்த ஐந்து நிலைகளும் நமக்கு ஏற்படுகின்றன. அப்போ ஆணவ மலத்தினால் இந்த கருவிகள், இந்த உலகத்தை உணர்ந்து கொள்வதற்கு கருவிகள் ஏற்பட்டன. கருவிகளுடைய கூடுதல் குறைவினால நமக்கு ஐந்து விதமான நிலைகள் ஏற்படுகின்ற அனுபவங்கள் ஏற்படுகின்றன. இப்படி இந்த உயிரானது ஆணவ மலத்தோடும் அதனுடைய அடிப்படையிலே இந்த உடலோடும் கூடி ஐந்து விதமான நிலை வேறுபாடுகளை அடைவது அதனுடைய பொது நிலை, உயிரினுடைய பொது நிலை. சிறப்பு நிலை என்ன, பொதுநிலை தெரிஞ்சுக்கிட்ட பொதுநிலைனா மற்ற பொருளோடு கூடியிருக்கும் பொழுது நமக்கு உண்டாகின்ற நிலை பொதுநிலை. சிறப்பு நிலை என்ன, அது தன்னம் தனியாக இருக்க முடியும். அந்த அந்த உயிரானது அதுக்குரிய சிறப்பு நிலை என்னன்னா, அறிவுடை பொருளாகிய உயிர் அறிவுடை பொருளாகிய இறைவனை சார்ந்திருத்தல் அதுக்கு சிறப்பு நிலை. அறிவுடை பொருளாகிய இந்த உயிரானது சடத்தோடு இந்த உடம்போடு சேர்ந்திருப்பது அதுக்கு பொதுநிலை. ஆகவே இந்த அந்த கரணங்களோடு கூடியிருப்பதனால் இந்த உயிருக்கு ஐந்து விதமான நிலை வேறுபாடுகள் அவஸ்தைகள் உண்டாகின்றன. இப்ப சூத்திரத்தை அதிகரண வாரியாக நம்ம ஒன்னு ஒன்றா பார்க்கலாம். இந்த அதிகரணம் ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அவை அவை அவற்றினாக அது நாலு இருக்கு இல்லையா, அந்த கரணம் அந்த நாலு அந்த கரணங்களில் ஒன்று அல்ல. இந்த அந்த கரணங்களுக்கு வேறாக ஆன்மா என்பது இருக்கிறது. இதற்குரிய மேற்கோள், ஈண்டு இவ் ஆன்மாவானது அந்த கரணங்களாயுள்ள மனோ புத்தி ஆங்கார சித்தங்களில் ஒன்று அன்றது என்றது. இந்த ஆன்மாவானது அந்த கரணங்களாக உள்ள மனம் புத்தி ஆங்காரம் சித்தங்களில் ஒன்று அல்ல. இதுக்குரிய ஏது என்னன்னா, அவைதாம் பிரகாசமாய் என்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். இந்த இடத்துல பிரகாசம் அப்பிரகாசம் பொருள் என்னன்னா, பிரகாசம் என்பது அறிவுடையதாக இருப்பது அறிவுள்ளது, அப்பிரகாசம் என்பது அறிவில்லாமல் இருத்தல். இந்த அவைதாம்னா அந்த கரணங்கள் தான், அந்த கரணங்கள் அறிவுடையதாய் நின்றே அறிவில்லாமல் நிற்கிறது. இது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது, அவை அறிவுடைய போலவும் தோன்றுகிறது ஆனால் உண்மையிலே அவைகள் அறிவு இல்லை. நம்ம சொல்லவுமா இவ்வளவுதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை, நம்ம ஒரே ஒரு விஷயத்த தெளிவா ஞாபகம் வச்சிருந்தாக்கா இவை அறிவில்லாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏனென்றால் அந்த காரணங்கள் நான் எதிலிருந்து வந்தவைகள், மாயிலிருந்து வந்தவைகள், மாயிலிருந்து வந்து எல்லாம் கடன் தான். இப்படி பிரிச்சு பிரிச்சு ஆராய்ச்சி நம்ம பண்ண வேண்டியில்லை. மனம் புத்தி சித்தாங்கிற நாளும் மாயிலிருந்து வந்தது, அதனால இது தடம், இதுக்கு அறிவு கிடையாது என்று ஒதுக்கி உடனே ஒதுக்கிவிடலாம். ஆனா இதெல்லாம் பெருசா எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய சில மாற்று மதத்தினர் இருக்கு, அவருக்கு பதில் சொல்றதுக்கா அந்த கரண மறுப்பு ஆன்மா அதிகரணம் அப்படின்னு பேரு. அப்ப இதான் பிரகாசமா என்றே அப்பிரகாசமா இருக்கலாம். அந்த கரணங்கள் எப்படி அறிகின்றன ஒரு விஷயத்த, ஒரு பெரிய உண்மையை, ஒரு பெரிய அறிவியல் உண்மையை எப்படி நமக்கு காட்சி வருகிறது, அந்த காட்சியை நாம் எவ்வாறு உணர்கிறோம் என்பது இந்த அதிகரணத்துல ரொம்ப அற்புதமா விளக்குறது. ஒரு விஞ்ஞானி கூட இப்படி விளக்க முடியாது, அவ்வளவு அருமையா சொல்றாரு. இப்ப முதல்ல பார்க்கலாம், அந்த கரணங்கள் எப்படி அறிகின்றன. மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துக்கு ஒரு செய்தி போய் கிடைக்கணும்னா எதன் மூலமாக கிடைக்கிறது, ஐம்பொறிகள் மூலமாக, அரியறிவுகள் அல்லது செயற்கை மூலமாக கிடைக்கிறது, அரியறிவுகள் மூலமா தான். அப்ப அந்த கரணங்கள் தெரிந்து கொள்வதற்கு வெளியே ஒன்னா வேணும், புறக்கருவிகள் நமக்கு அவசியம். இந்த பொறிகள் இருக்க, வெளியில இருக்கிற பொறிகள் இருக்கின்றனவே, நம்ம இந்திரிய ஆன்மா மறுப்பு அதிகரணத்தை பார்த்த பொழுதே நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டோம். அப்ப நம்ம வந்து இந்த செய்தியை நல்ல தெளிவா பார்த்துருக்கிறோம். இப்ப கண் பார்க்கிறது, ஆனால் இந்த கண் நான் பார்க்கிறேன் என்ற உணர்வு கண்ணுக்கு இருக்கா, இல்ல கிடையாது. அந்த கண்ணை கொண்டு பார்க்கின்றதை அறிவது எது, உயிர் தான், அப்படித்தானே. இந்த இப்போ பார்த்தீர்கள் நம்ம அடிக்கடி சொல்றோம், என் மனம் அப்படி சிந்திக்குது, என் மனம் அப்படி நினைக்குது, என் புத்தி இப்படி தீர்மானிக்குது அப்படின்லாம் சொல்றமா இல்லையா? அப்ப சொல்லும்போது புத்தி புத்தி செயல்படுதா? இல்ல. ஆனால் நம்ம உபச்சாரமாக அவ்வாறு சொல்லுகிறோம். புத்தியை கொண்டு உயிர் தான் தீர்மானிக்கிறது, புத்தியை கொண்டு அதாவது மனதை கொண்டு உயிர் தான் ஒன்றை பற்றுகிறது, அப்ப சித்தத்தை கொண்டு உயிர் தான் சிந்திக்கிறது இல்லையா? அப்போ ஏதாவது ஒரு செய்தியை கேட்ட உடனே அந்த செய்தியை தெரிந்து கொள்வேன், ஒரு உணவு கிடைக்குது அப்படின்னு தெரியுது நமக்கு, புளிசாதம் கிடைக்குது அப்படின்ன உடனே நம்ம காதல விழுகிறது, உள்ள மனதுல போய் ஆஹா புளிசாதமா ரொம்ப நல்லா ருசியா இருக்குமே அப்படின்னு சித்தத்துல இருந்து பையில பிரட்டி பாக்குது. ஆஹா ரொம்ப நல்லது, கிடைச்சா தேவலாம், அப்ப சாப்பிடலாம், பசியாவும் இருக்கு சாப்பிடலாம். உடனே என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற ஆங்காரம் அதை ஓடி போய் வாங்கிடணும், எழுச்சி விடுகிறது. அந்த உணவு ரொம்ப தேவை நமக்கு, அதை சாப்பிட்டே தீரணும்னு புத்தி தீர்மானிக்குது. நம்ம உடனே செயல்பட ஆரம்பிச்சு எவ்வளவு நடக்குது பாத்தீங்களா? அந்த அந்த கரணங்கள் உள்ள நம்ம காதல கேட்ட ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு போய் அந்த கரணங்களுக்குள்ள ஒரு பிரட்டு பிரட்டி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து, அல்சர் இருக்கு, புளிசாதம் சாப்பிட்டா உடனே எரிச்சல் ஆரம்பிச்சிடும், உடனே மாத்திரை சாப்பிடணும் வேண்டாம் அப்படின்னு புத்தி தீர்மானிக்குது. அப்ப எழுச்சி விட்டுற அந்த ஆங்காரம் எழுந்துச்சிருவான் நாக்கு காரணமா, உடனே உள்ள ஒரு ஒரு ஆராய்ச்சி நடந்துரும், உட்காந்து இவ்வளவு நடக்குது இல்லையா? ஒன்று அறிவு இருக்கு. அப்போ இவைகளெல்லாம் அந்த அந்த கரணங்கள் அந்த நம்ம கேட்ட புலனுலா உணர்ந்ததை அவைகள் உள்ளே பல்வேறு விதமாக ஆராய்கின்றன. சித்தத்துல பதிவுகள் இருக்கின்றன, அந்த பதிவுகளை வைத்து ஆராய்ச்சி நடக்கிறது, உள்ள நடக்குது. எல்லாம் வினாடி காலத்தில் நடந்திருக்கு, அதனால நமக்கு பிரிச்சு பிரிச்சு நம்ம அதை பார்ப்பதில்லை. ஆகவே இந்த பொறிகளை நோக்க அந்த கரணங்கள் அறிவுடையது போல தெரிகிறது. சில சமயம் பாத்தீங்கன்னா உயிரையே நம்ம நம்முடைய சரிசன சாதத்தை உயிரையே உள்ளம், உயிரையே சிந்தை அப்படின்லாம் சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு இந்த அந்த கரணங்களுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம கருதக்கூடாது. அவைகளும் கருவிகள் தான். இந்த அந்த கரணங்கள் எப்படி இந்த பொறிகள் எல்லாம் தம்மைத்தாம் அறியாவோ அதுபோல அந்த கரணங்களும் தம்மைத்தாமே அறியாது. இப்ப இந்த கடிகாரம் இருக்கு, இது மணி காட்டுகிறது, நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இது ஒரு கருவி தானே, இது மணி கரெக்டா காட்டுதா இல்லையா? தெளிவா காட்டுது. இப்பொழுதெல்லாம் எலக்ட்ரானிக் கடிகாரம் வந்துச்சு, ரொம்ப துல்லியமா வினாடி கூட குறையாம காட்டுது. ஆனால் இந்த கடிகாரத்துக்கு தெரியுமா, நம்ம இவனுக்கு மணியை காட்டுறோம், இந்த உயிர்களுக்கெல்லாம் மணியை காட்டுகின்ற பேருதவி நான் செய்கிறேன். என்னைக்காவது இது தமிழ் நினைச்சுதா சொல்லுதா, ஏன் அவைகள் அப்படி செய்யவில்லை அப்படின்னா, இவைகள் உயிரற்றவைகள். அதே தான் இந்த அந்த கரணங்கள் தம்மை தாம் அறியாது. நான் சிந்திக்கிறேன் என்று சித்தத்திற்கு தெரியாது, நான் பற்றுகிறேன் என்று மனதுக்கு தெரியாது, நான் ஆங்கரிக்கிறேன் எழுந்து செயல்பட எழுச்சி விடுகிறேன் என்று ஆங்காரத்துக்கு தெரியாது இல்லையா, நான் தீர்மானிக்கிறேன் என்று புத்திக்கு தெரியாது. அதெல்லாம் யார் செய்யறா? அதை கருவியாக கொண்டு செய்வது எது? உயிர். ஆகவே இவைகள் கருவிகள் தான். எப்படி கடிகாரம் நாம் மணியை காட்டுகிறோம் என்ற உணர்வு இல்லையோ, அதுபோல அந்த கரணங்களுக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை. அவைகளை செயற்படுத்துவது உயிருள்ளது போல செயற்படுத்துவது, அதுக்கு பின்புலமாக இருக்கின்ற உயிர். ஏன் இவைகள் உயிருள்ளது போல தெரிகிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உயிருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது, உடல் கொஞ்சம் தள்ளி இருக்கு. உயிருக்கு மிக நெருக்கமாக இருப்பதனால் உயிரினுடைய ஆற்றலை பெற்று அவைகள் செயல்படுகின்றன. அப்படி செயல்படுவதனாலே அவைகள் உயிர்கள் இருப்பது போல தோன்றுகின்றன. ஆனால் அவைகள் உயிரற்றவைகள், அவைகள் அசத்து. ஆகவே அந்த கரணங்கள் தம்மைத்தாமே நோக்க அவைகளெல்லாம் அறிவற்றவைகள் தான் தீர்மானத்துக்கு வர்றோம் இல்லையா, அப்படிதானா? சரி. ஆகவே அந்த கரணங்கள் உயிர் அல்ல என்று இந்த ஏது நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதை மேலும் உதாரண வெண்பாக்களின் மூலமாக இதை நம்ம தெளிவாக உணர்கிறோம். ஏன்னா ஒரு கருத்தை நம்முடைய மனதில் பதிய வைக்கணும். இந்த கருத்தை நம்ம தெளிவாக உணர்ந்தால்தான் நம்முடைய ஆன்ம சாதனத்திற்கு, நம்முடைய சமய வாழ்க்கைக்கு இவர்கள் மிக உதவும் அப்படிங்கறதுனால இது அவ்வளவு தெளிவாக நமக்கு அதை உணர்த்துகிறார்கள். இந்த எடுத்துக்காட்டு வெண்பா 23வது எடுத்துக்காட்டு வெண்பா பாருங்க. மனம் ஆதியால் உணர்தல் மண்ணு புலன்கள் மனமாதி மண்புலனின் அல்லன் மனமேல் உதித்ததொன்றை உள்ளம் உணர்தல் அதன் உதிக்கும் கடல் திரையே ஒத்து. கடலிலே திரையை ஒத்து அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகின்றார். கடலில் இருக்கின்ற அந்த திரைகள் எப்படி வருது பாத்தீங்களா? கடல் இருக்கிற திரைகள் எப்படி வருது? ஒரு அலை இன்னொரு அலைய உண்டாக்கும். அந்த கடல் ஒரு அலை உண்டான உடனே அந்த அலை எழுந்து இன்னொரு அலையை உண்டாக்கும், இன்னொரு அலையை உண்டாக்கும், இன்னொரு அலையை உண்டாகும். நடுக்கடல்ல உண்டாகின்ற அலை ஒரு அலை தள்ளி 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 கடைசியில் எங்க போய் சேரும்? கரையை போய் சேரும். அதுபோல நமக்கு புலன் உணர்வுகளை திரைகளை ஒத்து நமக்கு இறைவன் உயிருக்கு அந்த உணர்வுகளை கொண்டு வந்து நமக்கு தருகிறான் அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய அறிவியல் உண்மையை இதில் சொல்றார். இது வந்து இந்த பாட்டை அப்படியே பார்த்தா பொருள் புரியாது. கொண்டு கூட்டு என்று சொல்வார்கள் இலக்கணத்துல, வார்த்தைகளை மாற்றி அமைத்து பொருள் காண வேண்டும். அப்படி காணும் பொழுது மனம் ஆதியால் உணர்தல், மனம் ஆதியால் உணர்தல், மண்ணு புலன்கள் உள்ளம் உணர்தல், மண்ணு புலன்கள்னு இருக்கு அந்த வரியிலேயே, அதை உள்ளம் உணர்தல் அப்படின்னு சேர்த்துக்கணும். மனம் மேல் உதித்த ஒன்றை கடல் திரையை ஒத்து உதிக்கும், அதனின் மனம் ஆதி புலனின் அல்லன் அப்படின்னு பாத்துக்கணும். பார்த்து நம்ம பதவி சொல்றேன் பாருங்க. மனம் ஆதியால் உணர்தல், இப்போ மனம் ஆதினா மனம் முதலான அந்த காரணங்கள் என்னென்ன? மனம், சித்தம், ஆங்காரம், புத்தி. மனம் ஆதியால்னா மனம் முதலானவைகள்னா உடனே அந்த காரணங்களாலே நம்ம மனதுல கொண்டு வரணும். எதை எப்படி உணர்கிறோம் என்றால், ஐம்பொறிகளால் கவர்ந்து தரப்பட்டு புறத்தே நிலை பெற்றுள்ள சத்தம் முதலிய ஐம்புலன்களை. புலன்கள் முதல்ல கவர்கிறது, கண்ணுக்கு நேரம் ஒரு அழகான காட்சி இருக்கிறது, மாம்பழம் வருது, நல்ல பார்த்தா நல்ல நிறம் கண்ணால கவரப்படுகிறது. உடனே அந்த உணர்வை, அந்த மாம்பழம் அப்படிங்கிற கண்ணால பார்த்த அந்த உணர்வை உடனே இந்த கண்ணானது எடுத்துட்டு எங்க போகுது? மனதுக்கு எடுத்துட்டு. ஆகவே ஐம்பொறிகளால் முதல்ல கவர்ந்தரப்படுகின்றன. காதினாலே ஒரு இனிய ஓசையை கேட்கிறோம், ஆக ரொம்ப நல்லா இருக்கே, இது எங்கிருந்து பாடுகிறது, எந்த ஓதுவார் பாடினார், ஓஹோ இந்த இந்த எவர் பாடியிருக்காரா, உடனே அந்த அந்த இடத்துக்கு போறோம் நம்ம. அந்த ஒலி எங்கிருந்து வருகிறது, அவங்க பாத்தோம், இது எங்க வாங்கினீங்க என்று கேட்கிறோம். அரசு பக்கமா இல்லையா? அப்போ முதலிலே ஐம்பொறிகளால் உணர்வுகள் நமக்கு வருகின்றன. உடனே புத்தியால நம்ம அதை வந்து நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தினால அதை ஆராய்ச்சி பண்றோம். ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவான ஒரு இதுக்கு வர்றோம். கேட்ட உடனே இன்பம் வருகிறது அல்லது துன்பம் வருகிறது, இல்லாவிட்டால் மோகம் வருகிறது, ஏதோ ஒண்ணு வருகிறது, நமக்கு உணர்வுகள் ஏற்படுகின்றன. ஆகவே ஐம்பொறிகளால் முதல்ல முதல்ல விஷயம் வெளியில இருக்கு, மாம்பழம் என்ற விஷயம் வெளியில இருக்கு, விடயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விடயத்தை எது பாக்குது? கண்ணுங்கிற புலன் பாக்குது. அந்த விஷயம் அங்க இருந்து அலையை தள்ளி கொண்டு கண்ணுக்கு விடுது. இந்த அலை எங்க கொண்டு போய் விடுது? அந்த காரணங்களுக்கு கொண்டு போகுது. இந்த அந்த காரணங்களிலே புத்தி தான் தீர்மானிக்கிறது. அந்த புத்தி தீர்மானித்த உடனே இந்த மாம்பழம் ரொம்ப நல்லது, நம்ம வாங்கி சாப்பிடலாம் என்ற தீர்மானத்துக்கு வந்து அந்த மாம்பழத்தை வாங்க செய்து, ஆங்காரம் எழுதி விட்டு அதை வாங்க செய்து அதை சுவைக்கும் பொழுது அதனுடைய ஆனந்தத்தை உயிரானது அனுபவிக்கிறது. ஆக வெளியில் இருக்கிற விஷயம், அந்த விஷயம் கண்ணிலே படுகின்ற இரண்டாவது பொறிகள், பொறிகள்ல இருந்து அந்த கரணங்கள், அந்த கரணங்கள்ல இருந்து எங்க போகுது? உயிருக்கு. அப்ப உயிர் கரை போல இருக்கிறது. இந்த விஷயம் அலையாக ஒரு அலை புறப்படுது, அந்த விஷயம் என்ற அந்த அலை இந்திரியத்துக்கு வருகிறது, இந்திரியம் அந்த கரணங்களுக்கு வருகிறது, அந்த கரணங்கள்ல இருந்து உயிராகிய கரையை வந்து அடையும். இப்படி அலை வந்து எப்படி சேர்கிறதோ அப்படி கரையை வந்து அடைவது போல ஒரு புலன் உணர்வு நம்மை வந்து அடைகிறது. இதெல்லாம் நமக்கு வினாடி காலத்துல முடிஞ்சிருக்கு இல்லையா? இப்ப சாஸ்திரம் தான் அதை பகுத்து நமக்கு சொல்லுகிறது. உள்ள உணர்தல், ஆன்மா எப்படி உணர்கிறது? அந்த கரணங்கள் முதல்ல விஷயம், அடுத்தது அந்த கரணங்கள், அடுத்தது விஷயம், பொறிகள், அந்த கரணங்கள், உயிர். மனமேல் உதித்த ஒன்றை மனதுக்கு மேல் உள்ளதாகிய புத்தியின்கள் தோன்றிய புலன்களின் பயனாகிய இன்ப துன்ப மயக்கங்களுள் ஒன்றை ஆன்மா உணர்கிறது. இது எப்படி இருக்குன்னா, கடல் திரையை ஒத்து உதிக்கும். ஐபொறிகளால் உண்டாகும் பொது உணர்வு, மனம் ஒலி அந்த கரணங்களால் உண்டாகும் பொழுது சிறப்பு உணர்வு உண்டாகிறது. அது கடலில் எழுந்த அலை தொடர்ச்சியாக நகர்ந்து கரையை வந்து அடைதல் போல ஆன்மாவை இந்த உணர்வு வந்து அடைகிறது. ஆகவே அதனின் மனம் ஆதி புலனின் அல்லன். ஆகவே எப்படி மனதுக்கு வேறாக, மனதுக்கு அந்த கரணங்களுக்கு வேறாக ஐம்பொறிகள் இருக்கின்றனவோ அதுபோல உயிருக்கு வேறாக அந்த கரணங்கள் இருக்கின்றன. உயிர் வேறு, அந்த கரணங்கள் வேறு, அதான் சொல்ல வருகிறது. இப்ப அந்த கரணங்களும் பார்த்தீர்களானால் ஒன்றொன்று ஒரு ஒரு செயலை புரிகிறது. மனம் பொறிய பொறி வழியே வந்தவற்றை பற்றுகிறது, மனம் பற்றுகிறது. ஆங்காரம் அது என்னன்னு தெரிந்து கொள்வேன் என்று எழுத்தி விடுகிறது. புத்தி அவற்றை இன்னதென தீர்மானிக்கிறது. சித்தம் என்ன பண்ணுது? நம்ம அனுபவங்களை மீள மீள நமக்கு சிந்திக்கிறது. இப்ப நான்கு விஷயங்கள் இருக்கின்றன. இந்த நான்கும் தருகின்ற விஷயங்களை உணர்ந்து அனுபவிப்பது ஆன்மா. ஆகவே இந்த அந்த கரணங்கள் ஆன்மா அல்ல என்பதை மிக தெளிவாக இதுல சொல்லுகின்றார். இதுல தெரிந்து கொள்ள முடியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம காட்சி அளவில் இந்திரிய காட்சி வாயிற்காட்சி என்று சொல்வார்கள். என்ன வாயிற்காட்சி அப்படின்னா, நம்ம ஐந்து பொறிகளாலும் நம்ம ஒரு விஷயத்தை உணர்கிறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்கிறோம். உருவம்னா அது கண்ணு பாக்குது, செய்தி ஓசைனா காது கேட்குது, சுவைனா நாக்கு உணர்கிறது, உருதல் ஊர் உணர்ச்சி அது தோல் உணர்கிறது. இன்னொன்னு மூக்கு, யாராவது கொய்யா பழம் வச்சிருக்காங்கன்னு வச்சிருக்கேன், தெரிஞ்சு போடுறியா வாசனை நமக்கு தெரிகிறது. இப்போ இந்த ஐந்து இந்திரியங்களாலும் உணர்வதை வாயிற் காட்சி என்று சொல்வார். வாயிற் காட்சி, வாயில் காட்சி, இதெல்லாம் வாசல்கள். இந்த வாசல் தான் நமக்கு உள்ள இந்த செய்தியை அனுப்புகிறது. அதனால வாயில் காட்சி, இந்த வாயில் காட்சியை நாம், வாயில் காட்சியை இது வந்து முக்கியமான, ரொம்ப முக்கியமான செய்தி, இதை நன்றாக இதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாயில் காட்சி முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் புலனுணர்வு நமக்கு இந்த இந்திரியங்கள் மூலமாக உள்ள போகுது. இந்த வாயில் காட்சியின் மூலமாக நாம் தெளிவாக எதையும் உணர முடியாது. கண்ணு என்ன பண்ணும்னா, ஒரு உருவத்தை பார்க்கும், பார்த்த உடனே இது ஒரு மனிதன் அப்படின்னு தெரிஞ்சு, ஒரு மனிதன் அப்படின்னு தெரிஞ்சுக்கவே தவிர, அதுக்கு மனம் செயல்படாமல் இருந்து விட்டால் கண்ணு பார்க்கறது மனிதன்கிற உருவம் தான், வேற ஒன்றும் தெரியாது. இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்வது எது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எது சொன்னோம்? சித்தத்திலிருந்து ஏடை எடுக்கும், எடுத்து இவர் இப்படிப்பட்டவர், இவர் மிக நல்ல மனிதர், நம்ம ஒரு காலத்தில் ஆபத்து காலத்தில் இருக்கும் பொழுது இவர் உதவியவர் அப்படின்னு சிந்தனை பண்ணுவோமா இல்லையா? வெறும் கண்ணால் ஏற்படுகிற காட்சி வெறும் குரு, அதான் அது வந்து வாயிற் காட்சி என்று சொல்வார்கள். அதை இன்னொரு சொல்லுவாங்க, நிர்விகற்ப காட்சி, நிர்விகற்ப காட்சி, தெளிவுபடாமல் அப்படி ஒட்டு மொத்தமா அறியறது. ஒரு மாடு வருகிறது, அந்த மாட்டை பார்த்த உடனே கண்ணால பார்த்தோம்னா நம்ம ஓட மாட்டோம், அப்படி இருக்கும், அது என்ன பண்ணும் தெரியாது. ஆனா இதே மாடு நேத்து வந்து என்ன முட்டுச்சு அப்படிங்கிற சிந்தனைக்கு போகணும், அப்ப போனாதான் அந்த மாட்டை பார்த்துட்டு நம்ம ஓடுவோம். அப்ப ரெண்டும் இணையணும், அந்த கரணங்களும் குறிகளும் இணையணும். ஆனா முதலிலே ஏற்படுகின்ற காட்சி, நிர்விகற்ப காட்சி, அது பொது காட்சி தான். இப்ப இந்த பொது காட்சி சிறப்பு காட்சியா மாறணும்னு சொன்னா, அது எங்க போகணும்? அந்த கரணங்களுக்கு போகணும், அந்த கரணங்களாகிய கருவிக்கு போகணும். அப்போ அதுக்கு சவிகற்ப காட்சின்னு பேர். நிர்விகற்பம், விகற்பம் இல்லாமல் பார்த்தல், பொதுவாக பார்த்தல். சவிகற்பம்னா சிறப்பாக பார்த்தல். எப்படி சிறப்பாகனா, ஒரு மனிதன் இருக்கான், அவன் பேரு இல்லாத பிறவன் சொல்லும், சரி கந்தசாமி, அவனுடைய பெயர் கந்தசாமி, முடிவு பண்ணிட்டோமா? சரி, அஞ்சு விஷயங்களை பார்க்கணும், அதான் சவிகற்பம், அவனை பற்றி தெளிவாக ஆராய்தல். அந்த பார்த்த உடனே அவன் என்ன இனம், இனம்னா ஜாதி இல்ல, மனிதன், மனிதன்கிற இனம், கந்தசாமி, கந்தசாமிங்கிறது அவனுடைய பெயர், அவன் என்ன இனம், மனித இனம். சரி, அவன் குணம், சாத்விக குணம், நல்லதே சொல்லுவான், சாத்விக குணம், நல்ல குணம், பொறுமையா இருக்கிறவன் எப்ப பார்த்தாலும். சரி, தொழில், அவன் என்ன தொழில், அவளுடைய உடலை வச்சு சொல்லுங்க, மர வெட்டுறவன், இவன் எப்ப நடந்தாலும் கடுத்தா நடப்பான், வேகமா நடப்பான், எப்ப பாரு ஆனாசனம் மெதுவா வருவான், அப்படி மாதிரி, அதாவது அவனுடைய தொழில், இல்ல மரம் வெட்டுறவன் ஐயா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தொழில். உடைமை, அவன் எப்பொழுதும் உடமையை கையில வச்சிருப்பான், அடையாளம் பண்றதுக்கு என்ன, கோடாளி வச்சிருப்பான், எப்ப பார்த்தாலும் தூங்க முடியுமா? இப்ப பாருங்க, காதுல கடுகம் போட்டிருப்பான், கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருப்பான், உடைமை அப்படி சொல்லலாம். அப்படி இப்ப ஐந்து விதமாக இப்படி அதை ஒரு ஒரு கண்ட பொருள் நிர்விகற்ப காட்சியை சவிகற்ப காட்சியாக மாற்ற வேண்டுமானால் அதை பற்றி சிறப்புணர்வு நமக்கு வர வேண்டும். இப்படி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனா ஒன்னும் நமக்கு தெரியாது. இப்ப சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லுது, என்ன சொல்லுது, முதல்ல நிர்விகற்ப காட்சி கிடைச்சது, அது பொறிகளால் உரிய உணரப்படுவதை. சவிகற்ப காட்சி, சிறப்பு காட்சி, இப்பொழுது அதனோட என்ன சேரணும், அந்த கரணங்கள் சேரணும். அந்த கரணங்களின் மூலமாக நமக்கு யான், நான் சிந்தித்தேன் இல்லையா, சிந்திக்கிறோம். அப்புறம் பற்றினேன், மனதால பற்றேன், அகங்காரிக்கிறேன், அகங்கரிக்கிறேன்னா எழுந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும் என்று எழுச்சி உண்டு, மனதில் ஒரு எழுச்சி உண்டாகும் இல்லையா, அந்த எழுச்சி மனதில் உண்டானோ எழுந்துட்டு போவோம். இவன் பட்டினியாவே இருப்பான், சோம்பேறியா இருப்பான், அங்க சோறு போடுறானோ எழுந்திருக்க மாட்டான், யாராவது குணம் உறுதுன்னு கேட்பான். எழுச்சி உறுதல் வேணும், ஆங்காரதத்துவம் தான் எழுச்சி உறுதல். அப்புறம் புத்தியினால நிச்சயிக்கிறோம். இப்படியெல்லாம் இந்த ஐந்து விதமான சிறப்பு நமக்கு சவிகற்ப காட்சியின் மூலமாக உண்டாகிறது. அது அந்த கரணங்களின் கருவியாக கொள்ளுதலாம் உண்டாகிறது, இல்லைன்னா கிடைக்காது நமக்கு. என்னென்ன? பெயர், சாதி, குணம், தொழில், உடைமை, இந்த அஞ்சு. இப்போ இந்த இது வந்துட்டு சிறப்பு காட்சி கிடைச்ச உடனே இந்த புத்தி தான் அதை எல்லாத்தையும் தொகுத்து கொண்டு வருது. கடைசியில அது வருது, கிட்டத்தட்ட உயிருக்கும் பக்கத்துல இருக்குன்னு சொல்லலாம். புத்தி தீர்மானிச்சு முடிச்சிருது. புத்தி சத்து குணத்தோடு சேர்ந்திருந்தால் அது இன்பத்தை அடையும். புத்தி ரஜோ குணத்தை சேர்ந்திருந்தால், ரஜகுண உணர்வோடு இருந்தால் அது துன்பத்தை அடையும். புத்தி தம குணத்தை சேர்ந்திருந்தால் அது மயக்கத்தை அடையும். இந்த மூன்று உணர்வு தான் நமக்கு ஏற்படும். இந்த மூணு உணர்வு உள்ள பிரிவுகள் இருக்கலாம், இன்ப துன்பம் மயக்கம் மோகம். இன்ப துன்பம் மோகம் என்ற மயக்கம் அல்லது மோகம் உணர்வுகளை அடையும். ஆகவே ஆன்மாவிற்கு இவ்வாறு அலை அலையாக அந்த அனுபவங்கள் ஏற்படுகின்றன. கடைசியில் ஆன்மாவுக்கு தான் இன்ப துன்பம் மோகம் ஆகிய உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகின்றன. இந்த இன்ப துன்ப மோக உணர்ச்சிகளை நாம் அடைவதற்காகத்தான் வினை வழியே நம்முடைய கரணங்கள் எல்லாம் வெளியே செயல்படுகின்றன. ஆக வெளியில இருப்பது இப்ப மனிதன் ஒரு தர அதை தொகுத்து பார்க்கலாம். வெளியில இருக்கின்ற ஒரு விஷயம் புளிசாதம் வச்சுங்க, ஒரு விஷயம், அந்த புளிசாதம் என்று காதல வாயில் காட்சி, காதல விழுது, உடனே மனதுகள் போகுது. போன உடனே புளிசாதம் அதுல இருக்கிற புளி இங்க உடம்புல இருக்க அல்சரை அதிகப்படுத்திடும், வேண்டாம்னு தீர்மானிக்கும். அப்ப வேண்டாம்னு அந்த அந்த சாதத்தை சாப்பிடாததுனால நமக்கு என்ன ஏற்படும்? துன்ப உணர்வு. ஐயோ இருந்தா சாப்பிடலாம், வயிறு ஊத்துக்கலையே. அப்ப ஒரு ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. இன்ப அனுபவம் ஏற்படணும் அல்லது துன்ப அனுபவம் ஏற்படணும் அல்லது மோக அனுபவம் ஏற்படணும். ஆக துன்ப அனுபவம், அப்படி துன்ப அனுபவம் இந்த உயிரை வந்து அடைவதற்கு இவைகளெல்லாம் அலை அலையாக வந்து உயிரை அடைகின்றன. இந்த பாடல் இவ்வளவு தெளிவாக நமக்கு இந்த உண்மைகளை சொல்லுகிறது. எப்படி நமக்கு அனுபவம், ஒரு அனுபவம் வரும்போது என்னென்ன செயல்படுகின்றன, கருவிகள் செயல்படுகின்றன என்பதை மிக தொகுத்து சிறப்பாக சொல்லுகிறது. பாட்டை மறுபடியும் பாருங்க. மனம் ஆதியால் உணர்தல் மண்ணு புலன்கள் மனம் ஆதி மண் புலனின் அல்லன் மனமேல் உதித்த ஒன்றை உள்ளம் உணர்தல் அதனின் உதிக்கும் கடல் திரையே ஒத்து.